நமஸ்காரம். நம்முடைய பூர்வாச்சாரியர்களின் கிரந்தங்களில், நூல்களில் ஆங்காங்கு ஒருத்தருடைய நூலை பற்றி மற்றொருத்தர் மேற்கோள் காட்டுவது உண்டு. ஒரு ஆச்சாரியனே கூட தன்னுடைய ஒரு நூலை பற்றி மற்றொரு நூலில் மேற்கோளாக சொல்லுவது உண்டு. இது எப்போது வரும்? இப்போ ஒரு நூலில் ஒரு விஷயத்தை பற்றி விரிவாக எழுதி முடித்துவிட்டால் வேறொரு நூலில் வேறொரு விஷயத்தை பற்றி விரிவாக எழுதி கொண்டு வருவார்கள். அப்போ முதல் நூலில் இருந்த விஷயம் இரண்டாவது நூலில் வரும்போது திரும்ப ஒரு தடவை விளக்க வேண்டிய தேவை இருக்காது. அந்த நூலில் பார்த்து கொள்ளுங்கள், விரிவுக்கு அங்கு பார்த்து கொள்ளவும் அப்படின்னு போட்டுடுவார்கள். ஏன், பாகவத புராணத்திலேயே ஒவ்வொரு அவதாரம் விரிவாக வந்தது. ஆனால் ராமாயணம் வரும்போது ஒரே அத்தியாயத்தில் சுருக்கமாக சுகாச்சாரியர் விளக்கினார். வால்மீகி ஆதி கவி ரொம்ப விரிவாக ராமாயணம் எழுதிட்டபடியால் நான் இந்த இடத்துல விரிவாக சொல்லலை, ஆர் வேணும்னாலும் அங்கு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு மேற்கோள் காட்டிவிட்டார், ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டார். புலலோகாச்சாரியரும் தன்னுடைய கிரந்தங்களில் இப்ப ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரக்ஷகரல்லர் என்பதை பிரபன்ன பரித்ராணத்தில் சொன்னோம் என்று சொல்லுகிறார். சிவன் நாராயணனே ரக்ஷகன், அவனை தப்பறுகிற மற்ற பேர் ரட்சிப்பதில்லை, அவர்களுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை அப்படிங்கிறத நாம் அந்த புஸ்தகத்தில் சொல்லியிருக்கோன்னு குறிப்பிடுகிறார். அவர்தான் காப்பாளங்கிறத எத்தனை கோணத்தில் விவரிக்கணுமோ அதெல்லாம் பிரபன்ன பரித்ராணத்தில் இருக்கும், அதை பார்த்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி இடத்தில் அந்த புஸ்தகத்தை எடுக்கணும், தரக்கணும், அதை படிச்சு பார்க்கணும் அப்படின்னு தகப்பனார் வேடிக்கையா சொல்லுவார். பிரபன்ன பரித்ராணத்திலே சொன்னோம்னு சொன்னால் சொன்னத்தோட விட்டுடணும்னு அர்த்தம் இல்லை, அந்த புஸ்தகத்தை கேலிகோ பவுண்டு பைண்ட் பண்ணி புக் ஷெல்ஃபில் அடிக்கிடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அதை பிரித்து படின்னு சொல்லுகிறார். அப்போ எப்போ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டாலும் அந்த ரெஃபர்டு புக்கை படிக்கணும். ஓஹோ, அதில் இப்படி இருக்குமா இருக்கும்னு விட்டுடுறதுக்காக ரெஃபரன்ஸ் கொடுக்கல. இப்போ வேதாந்த தேசிகனுடைய நூல்கள், அவருடைய ஸ்ரீசூக்திகளை பலவிடங்களில் மணவாள மாமனிகள் தன்னுடைய வியாக்கியான கிரந்தங்களில் இப்படி அபியுக்தர் சாதித்தார், அபியுக்தர் சாதித்தார்னு எழுதுகிறார். அவர் சொன்னதை இங்கே விரித்துரைக்காமல் அங்கேயே படித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அதே கருத்தை தான் நாம் ஆதரிக்கிறோம் என்றும் பொருள்படும். இதெல்லாம் நாம் இப்போ 800 வருஷம் 700 வருஷம் பழசு புஸ்தகத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். சில சமயம் நமக்கு என்ன தோணும், நாம ஒரு கருத்தை எழுதிட்டு 700 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு புஸ்தகத்தை ரெஃபர் பண்ணிட்டு நான் சொன்ன கருத்து அந்த புஸ்தகத்தில் இருக்கு அப்படின்னு விட்டால், இப்ப எங்கிட்ட படிச்சுருக்கிறவ யாரும் அந்த புஸ்தகத்தை எடுத்து பார்க்க போறது இல்லையே. முதல்ல அந்த புஸ்தகத்துக்கு ஆக்சஸ் வேணும், அந்த தமிழ் புரியணும், தமிழ் தெரியணும், இதை போல பல கஷ்டங்கள் உள்ளன. நல்ல, சரி இவர் சொல்லியிருக்காருன்னா இருக்கும், அப்படி ஒன்றும் மாற்றி சொல்லிட மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடுவோம். இந்த மாதிரி ஒரு 2-3 தரம் விட்டுட்டாள்னு வச்சுங்க, அப்போ எனக்கு துளிர் விட்டு போயிடும். ஓ, நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டா யாரும் பார்க்கறது இல்லை போல் இருக்கு, நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிடுவேன். அது கடைசியில் ஏன் எழுத்தா இருக்கும், அது ஆச்சாரியர்கள் எழுத்தா இருக்காது, ஆனால் பேர் மட்டும் அவர் சொன்னது இவர் சொன்னதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். இன்னொன்னு, அப்படியே நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கச்சே கூட நான் இப்ப எந்த கருத்தை வலியுறுத்தி சொல்லுகிறேனோ அந்த கருத்தில் அந்த புஸ்தகத்தில் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கணும். அவர்கள் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்ட்ல அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல போக, நான் அந்த வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு என் இஷ்டத்துக்கு ஒரு கான்டெக்ஸ்ட்ல அதை உபயோகப்படுத்திடக்கூடாது. அப்பனா ஐ ஆம் நாட் ட்ரூ டு த ஒரிஜினல் டெக்ஸ்ட்னு அர்த்தம். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, பொதுவாகவே மேற்கத்திய எழுத்தாளர்கள் எழுதினால் நமக்கு ஒரு மோகம், அது ரொம்ப கரெக்டா இருக்கும், அவள்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதுவார்கள். நம்ம ஆச்சாரியர்களை போல ஒத்துருமே ரிசர்ச் பண்ணியிருக்க மாட்டா, மேலும் அப்படியே ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் என்னதான் நான் ரிசர்ச் பண்ணாலும் அது சுமாராகத்தான் இருக்கும். பகவத் அனுகிரகத்தோடு எழுதினால் அதுவா சந்தேகத்துக்கிடம் இல்லாத இருக்கும். அதனால நம்ம ஆச்சாரியர்கள் எழுதினது தாங்கள் பிரயத்தனப்பட்ட ரிசர்ச்சில் மட்டும் இல்லை, பகவானுடைய அனுகிரகத்தாலே. நம்மாழ்வாரே முதல்ல மயர்வர மதிநலம் அருளினான் என்று தானே சொல்லுகிறார். துளி கூட சந்தேகம் வராதபடிக்கு பகவான் ஞானத்தை கொடுக்கிறார். அதனாலே அந்த புஸ்தகத்தை படித்தா தெளிவு கிடைக்கும். நாம் ஆரோ டிரான்ஸ்லேஷன் புக்ஸ் இல்லை மேற்கத்தி நாட்டுகள் எழுதியிருக்கார்கள்ங்கிறதுக்காகவே இருக்கிற புக்ஸ் அதெல்லாத்தையும் ரெஃபரன்ஸாக கொடுத்துட்டா, ஓ அதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருப்பா அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். அவர்கள் ரிசர்ச் பண்ணார்களா, அதற்குரிய சாமக்ரிகள் கண்டென்ட் அவள்கிட்ட இருந்துதா, எவ்வளவு வருஷம் பண்ணியிருக்கார்கள், அந்த நியமத்தோட நிஷ்டையோட பண்ணார்களா, ஒன்றுமே இல்லாமல் ஏதோ கல்வெட்டு மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஒரு ஆராய்ச்சினால் அதுக்கே ஒரு வாழ்நாள் வேண்டும். நான் ஏதோ பல புத்தகங்களை பார்த்தேன், ரொம்ப சுலபமாக கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிடலாம். அதுவும் இந்த கம்ப்யூட்டர் வந்ததுலேருந்து இங்க கட்டு அங்க ஒட்டு இங்க கட்டு அங்க ஒட்டுன்னா முடிஞ்சு போச்சு, புது புதுசாக வந்துடும். அதில் என்ன இருக்கும்னா கதம்ப சாதம் தான் இருக்கும். கதம்ப மாலை கதம்ப பிரசாதத்தில் எல்லாத்தையும் எப்படி போடுறோமோ அந்த மாதிரி ஆயிடும். அதனால இன்னார் ஏதோ மேற்கத்தி நாட்டில் இருக்கிறவாள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பா, அதனால கண்டிப்பாக சரியா இருக்கும்லாம் நான் சொல்ல முடியாது. மூல புஸ்தகத்தை எடுத்து பார்க்கணும். அந்த மூல புஸ்தகம் குறைஞ்சது 300-400 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னாடி இருக்குனாலே கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி போக போக இன்னும் நன்னா நம்பலாம். ஒரு 200 வருஷமானு வச்சுக்கணும், 1800 முன்னாடியாவது இருக்க வேண்டும். அதனால இனிமே மேற்கோள்னு சொல்லும்போது இது இன்னொன்று என்ன ஆகிடும், நம்மளை குழப்பறதுக்காகவே இப்போ ஒருத்தர் ஏதோ எழுதியிருக்கார், அது எழுதினாரான்னு கூட எனக்கு சரியா தெரியாது, நான் இந்த மாதிரி மேற்கோள்லேருந்து இந்த கருத்தை எழுதினேன்னு எழுதிவிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் கழிச்சு நான் எழுதினதை கோட் பண்ணி இன்னொருத்தர் எழுதிட்டார், இன்னொரு 50 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் கோட் பண்ணார். அப்ப என்ன ஆயிடும், வரிசையா 3-6 இதை கோட் கோட் கோட்னா அதுக்கப்புறம் அதுவே பரம பிரமாணம்னு ஆயிடும். இதுதான் உண்மை போல் இருக்குன்னு, ஏன்னா ரொம்ப பேர் கோட் பண்ணியிருக்கார்கள், அதனால இது அனாதி காலமா இதுதான் உண்மையா இருக்குன்னு. ஆதியும் இல்லை அனாதியும் இல்லை. இப்ப 60 பார்த்து 4 கொட்டேஷன் கொடுத்துட்டு ஆயிடுதா, அதுவும் மேற்கத்தி நாட்டில் ஒருத்தர் எழுதி கிழக்கத்தி நாட்டில் ஒருத்தர் எழுதி, இது ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு பிரைஸும் வாங்கிடும். வாங்கின பிற்பாடு அவர் தான் எல்லா லைப்ரரியிலும் அந்த புக்கு தான் இருக்கும். நம்ம ஆச்சாரியர்கள் எழுதின புக்கு எல்லா லைப்ரரியிலும் இருக்காது, ஆனால் இந்த மாதிரி கோட் 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 பண்ணி எழுதின புக்கெல்லாம் நிறையா இருக்கும். அதுதான் இளைஞர்களுக்கு படிக்கச்சே கிடைக்கும். அது இங்கிலீஷில் வேற இருக்கும், எங்கே பார்த்தாலும் இன்டர்நெட்டில் இருக்கும். அப்போ படிக்கச்சேவே ரொம்ப அட்ராக்டிவாக வேற இருக்கும், ஈஸியாக வேற இருக்கும். இதுதான் கருத்தாக்கம் அப்படின்னு முடிச்சு விடுவோம். பிவேர், இந்த விஷயத்துல தான் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். யாரோ ஒருத்தர் மேற்கத்தி நாட்டிலேருந்து எழுதினார், இங்கிலீஷ்ல எழுதிட்டார், ஹிந்தியில எழுதிட்டார் அப்படிங்கிறதுக்காகலாம் நம்பிட முடியாது. படிச்சு பார்க்கணும். பூர்வாச்சாரிய கிரந்தங்களை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அந்த நூல்களை தேடி பிடிங்கோ, அதை படிங்கோ. சந்தேகம் இருந்ததா பல பேர் இருக்கா தெளிவுபடுத்துறதுக்கு, கேளுங்கோ தெளிவுபடுத்திங்கோ. தெளிவார வரைக்கும் எந்த ஒப்பீனியனையும் ஃபார்மே பண்ண வேண்டாம். சட்டு சட்டுன்னு படித்தோம் இது இப்படித்தான் இருக்கணுமாக்கும். அதுவும் இந்த மீடியா வந்ததுலேருந்து, அது இப்போ ட்விட்டர் ஃபேஸ்புக் அது இதுலேருந்து இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட், யாருக்கு ஒன்று விசாரணையே கிடையாது. ஒரு நிமிஷம் ஒன்று விசாரிச்சோம்னால் நம்மளே ஏகசந்தாகிராகி சர்வஜன் எல்லாமே நாம், அடுத்த நிமிஷம் முடிச்சிடறோம் பாருங்க. அப்படிலாம் இல்லை வாழ்க்கை. பல ஆண்டுகள் பிரயத்தனப்பட்டாலே ஒழிய உயர்ந்த கருத்துக்கள் மனசுல படியாது. பல பெரியோர்களிடத்துல கேட்டு குட்டுப்பட்டாலே ஒழிய நிச்சயமா ஆழமான அர்த்தங்களை நம்ம மனசுல வாங்கவே முடியாது. அப்படி இருக்கிறச்ச அரைப்பக்கத்துக்கும் ஒரு பக்கத்துக்குமா விஷயத்தை தெரிஞ்சிட முடியும். அப்ப எதுக்கு தெரியுமா உபயோகப்படும் இந்த ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும்? ஒரு ஆர்வத்தை கிளறதுக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன். அதே போல நீங்களும் அந்த ஆர்வத்தை கிளற அளவுக்குன்னு மதிப்பு கொடுங்க. அதுக்கு மேல அதுவே ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாது, அதுவே டாக்டரினி பிலாசபி எனக்கு கத்துக் கொடுக்க முடியாது. அது ஒருத்தர் இடத்துல நேர போய் உட்காந்து வாசிச்சா தான் நடக்கும். எல்லாத்தையுமே குட்டி குட்டி கேள்விகள்ல பதில் வாங்கிட்டு மோட்சம் பட முடியுமா சொல்லுங்க? அது எவ்வளவு ஆழமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஜாகிரதையா இருக்கணும். எவ்வளவுக்கு எதை உபயோகப்படுத்திக்கணுமோ அவ்வளவுதான் அதை உபயோகப்படுத்தணும். அதுக்கு மேலேயும் மதிப்பு கொடுக்கக்கூடாது, அதுக்கு கீழே மதிப்பு இல்லாம நடந்துக்க வேண்டாம். இந்த அளவுக்கு தான் ரெஃபரன்ஸ், கொட்டேஷன், மற்றும் உண்டான மீடியா, சோசியல் மீடியா, இது எல்லாத்திலையுமே ஜாகிரதையா உள்ள நல்லத்தை எடுத்துக்கணும். ஒரு புஷ்பத்திலேருந்து வண்டு வந்ததுன்னா ஒரு சொட்டு தேன் எடுத்துக்கும். புஷ்பத்துக்கும் கஷ்டம் இல்லை, வண்டுக்கும் கஷ்டம் இல்லை. அந்த மாதிரிதான் நாம சார கிராகிகளா இருந்து எடுத்துக்கணும்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.